You'll probably understand the reason why many people do not get the full blessing of the Christian life.
இந்த வசனங்களை நீங்கள் நன்றாக கவனித்து கேட்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இழந்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம்.
Jesus said, I have come to give you life and life more abundantly.
இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், அதை பரிபூர்ணமாக கொடுக்கிறேன்.
You can have life or you can have abundant life.
உங்களுக்கு ஜீவன் பெற்றுக் கொள்ளலாம், பரிபூர்ண ஜீவனையும் பெற்றுக் கொள்ளலாம்.
And I will explain what I mean.
நான் சொல்வதை உங்களுக்கு விளக்கி சொல்வேன்.
If you go to a hospital,
நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And you see a weak, sick man lying in the bed.
அங்கே படுக்கையில மிகவும் தேவையோடு வியாதியோடு ஒருவன் படுத்திருக்கிறான்.
With a lot of needles into his veins and tubes in his mouth and nose.
அவனுடைய சரீரத்திலே அநேக ஊசிகள் குத்தப்பட்டிருக்கிறது, அவருடைய மூக்கிலே குழாய்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது.
So weak, he's hardly able to get up.
அவன் மிகவும் பலவீனமாக இருக்கிறபடினாலே எழுந்து கூட நடக்க முடியாமல் இருக்கிறான்.
He's not dead.
அவன் மரித்து போகவில்லை.
He's got life.
அவனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது.
That's one picture.
அதுதான் ஒரு படம்.
Now you see another picture.
இன்னொரு படத்தையும் பார்ப்பான்.
Here is a young man.
இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறார்.
Playing football on a field.
அங்கே ஃபுட்பால் விளையாண்டு கொண்டிருக்கிறார்.
He is also got life.
அவருக்கும் ஜீவன் இருக்கிறது.
But that is abundant life.
அதுதான் பரிபூர்ண ஜீவன்.
Now which life would you like?
இந்த இரண்டு ஜீவனிலே உங்களுக்கு எது வேண்டும்?
Most Christians are like that man lying in the hospital.
அதிகமான கிறிஸ்தவர்கள் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மனுஷனை போல இருக்கிறார்கள்.
They are born again.
அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
Their sins are forgiven.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
They have got life.
அவர்களுக்கு ஜீவன் இருக்கிறது.
But they are just about surviving. Very difficult for them to live.
அவர்கள் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
That's not the way God wants us to live.
அவ்விதமாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல.
God wants us to have abundant life.
தேவன் நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுத்து வாழ விரும்புகிறார்.
And here in this verse, if you listen carefully, you will see the reason or the way by which we can have abundant life.
இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் பரிபூர்ண ஜீவனை வாழ்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம்.
You know, Jesus said that we are to go into all the world and preach the gospel to every creature.
உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் பிரசங்கம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜாதிகளும் சீசராக்குங்கள் என்று இயேசு சொன்னார்.
And he said, those who believe and are baptized will be saved.
யார் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் சொன்னார்.
And then that is in Mark 16.
அது மார்க் 16 ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது.
In another passage in Matthew 28.
மத்தேயு 28 ஆம் அதிகாரத்திலே
Jesus said.
இயேசு சொன்னார்.
Go and make disciples in every nation.
புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள்.
Now every believer should be a disciple.
ஒவ்வொரு விசுவாசியும் சீஷனாக வாழ வேண்டும்.
But unfortunately, every believer is not a disciple.
ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லா விசுவாசியும் சீஷராக வாழவில்லை.
That's something like saying, every wife should be faithful to her husband, but every wife is not faithful to her husband.
ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஆனால் உண்மையாக இல்லை என்பதை போல தான்.
Every husband should be faithful to his wife, but every husband is not faithful.
ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஆனால் உண்மையாக இல்லை. அவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
The normal thing is for a wife to be faithful to her husband.
ஒரு புருஷனுக்கு உண்மையாக இருப்பது ஒரு மனைவி மேலே இருக்க விழுந்த கடமை.
But because of the spirit that is in the world, so many wives are unfaithful.
ஆனால் உலகத்திலே இருக்கிற அசுத்தாவியின் நிமித்தமாக அவர்கள் உண்மையாகவும் இல்லை.
In the same way,
அதே விதமாக
every believer should be a disciple, but because of the spirit in the world, every believer is not a disciple.
ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மெய்யான சீஷனாக இருக்க வேண்டும், ஆனால் உலகத்தின் ஆவியினாலே அவர்கள் அவ்விதமாக வாழ முடியவில்லை.
And when a person does not become a disciple, he does not experience abundant life.
இவ்விதமாக ஒரு சீஷனாக ஒரு விசுவாசி சீஷனாக வாழாதபடினாலே பரிபூர்ண ஜீவன் அவர்களுக்கு இல்லை.
The first thing,
முதலாவது காரியம்,
that the devil does is to try and stop you from becoming a believer.
ஒரு விசுவாசியாய் மாறுவதை பிசாசானவன் தடுத்து விடுகிறான்.
He will try his best to prevent a person from accepting Jesus Christ as his savior.
ஒரு மனிதன் இயேசு ஏற்றுக்கொள்வதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விட வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான்.
Here in the city, you see how the devil has stopped so many people from becoming believers.
இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனை மக்களை அவன் இயேசுவை அறியாதபடிக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறான்.
But in your case, he did not succeed.
ஆனால்
you became believers.
உங்களுடைய வாழ்க்கையில அவன் தோல்வியுற்றான், நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள்.
But if you have become a believer,
ஆனால் நீங்கள் விசுவாசியாக இருக்கும் பொழுது,
the next thing that the devil will try is to stop you from becoming a disciple.
நீங்கள் சீஷராக மாறுவதை பிசாசானவன் தடுக்க முயற்சி செய்கிறான்.
Because he knows that if you become a disciple, your life will be full of joy and victory.
நீங்கள் சீஷராக மாறுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதை அவன் நன்கு அறிந்திருக்கிறான்.
He doesn't want your life to be full of joy and victory.
உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவதில்லை.
So he will leave you just as a believer.
ஆகவே நீங்கள் விசுவாசித்தாலே போதும் என்று உங்களை அவிதமாக நிறுத்தி விடுவான்.
Now what is this verse?
இந்த வசனம் என்ன சொல்கிறது?
These are the words of Jesus.
இயேசு சொன்ன வார்த்தைகளை வாசிக்கிறேன்.
The words of Jesus in Acts chapter 20.
அப்போஸ்தலர் 20 இயேசு சொன்ன வார்த்தை,
and verse 35,
35 வசனம்,
the last part,
அவருடைய கடைசி பகுதி,
the Lord Jesus himself said, it is more blessed to give than to receive.
இயேசு சொன்ன வார்த்தை, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம்.
Listen to it carefully.
இதை நன்றாக கவனியுங்கள்.
It is more blessed to give than to receive.
வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம்.
Now in the world they don't believe that.
In the உலகத்திலே பார்க்கும் பொழுது இவ்விதமாக சொல்வதில்லை.
In the world they think it is more blessed to receive than to give.
உலகம் என்ன சொல்கிறது? வாங்குவதுதான் பாக்கியம்.
That's what everybody in the world believes.
உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அதைத்தான் நம்புகிறான்.
Everybody in the world is happy to receive.
உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வாங்குவதையே ஆசீர்வாதம் நினைக்கிறான்.
They don't know how to give.
அவர்கள் கொடுத்தல் என்றால் அவர்களுக்கு தெரியாது.
What did Jesus say?
இயேசு என்ன சொன்னார்?
You believe Jesus is speaking the truth?
இயேசு கிறிஸ்து உண்மை பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா?
You really believe he is speaking the truth?
உண்மையாலுமே அவர் உண்மை பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் என்றால் ஆமென் சொல்லுங்கள். ஆமென்.
What does he say?
என்ன சொல்கிறார்?
It is more blessed to give than to receive.
வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம்.
Now a believer is one who only thinks of receiving.
ஒரு விசுவாசி என்கிறவன் தான் வாங்குவதை குறித்து தான் அதிகம் நினைப்பான்.
And there is a blessing in receiving also.
அங்கே பெற்றுக்கொள்வதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
You receive forgiveness of sins.
பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பெற்றுக்கொள்கிறீர்கள்.
You receive healing.
சுகமாக்குதலை பெற்றுக்கொள்கிறீர்கள்.
You receive the baptism in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள்.
Aren't these good things?
இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள் அல்லவா?
Very good things.
இவைகளெல்லாம் மிக மிக நன்மையான காரியம்.
All of us need them.
நாம் எல்லோருக்கும் அது அவசியம்.
I received them.
நான் அவர்களை பெற்றுக்கொண்டேன்.
I'm very thankful.
நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்.
I got a blessing from receiving them.
பெற்றுக்கொண்டதனால எனக்கு ஆசீர்வாதம் உண்டு.
And then I receive answers to prayer.
என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார்.
I receive the word of God.
தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
I go to the meetings every week and I receive more instructions.
ஒவ்வொரு வாரமும் ஊழியம் செய்து அதன் மூலமாக வழிநடத்தலை பெற்றுக்கொள்கிறேன்.
And so many people pray for me and I get some blessing from that.
எனக்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
And my life is blessed in many ways because I am receiving this and receiving that and receiving the other thing.
இவைகளை பெற்றுக்கொள்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது.
But Jesus says,
ஆனால் இயேசு சொன்னார்,
if you want more blessing,
நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால்,
you have to also learn to give.
நீங்கள் கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
If you spend all your life only receiving, your blessing will be very limited.
உங்கள் வாழ்க்கை முழுவதும் பெற்றுக்கொள்வதிலேயே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் தான் பெற்றுக்கொள்ள முடியும்.
And that's why many people's life is like that man I said lying in the sick bed in the hospital.
ஆகவே தான் அநேகருடைய வாழ்க்கை ஆஸ்பத்திரியிலே விழுந்து கிடந்த ஒரு நோயாளி போல இருக்கிறது.
A disciple is one who has learned to give to the Lord.
ஒரு சீஷன் என்கிறவன் தேவனுக்கு கொடுக்கிறவனாக இருப்பான்.
And I'm not talking only about money.
நான் பணத்தை காணிக்கை கொடுப்பதை மாத்திரம் சொல்லவில்லை.
God is not a beggar. He doesn't want our money first.
நம்முடைய தேவன் ஒரு பிச்சைக்காரர் அல்ல. நம்முடைய பணத்தை அவர் முதலாவதாக எதிர்பார்ப்பதும் இல்லை.
Some preachers give the impression that God is going around with a begging bowl asking everybody for money.
சில பிரசங்கிமார்கள் நம்முடைய தேவன் எல்லாரிடத்திலும் தட்டெடுத்து பணத்துக்காக கெஞ்சுகிறவரை போல சொல்லிவிடுகிறார். அது உண்மை அல்ல.
You know what God wants first of all?
தேவன் முதலாவது உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன?
He wants your life.
உங்களுடைய ஜீவன் வாழ்க்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார்.
He wants your eyes.
உங்களுடைய கண்களை அவர் கேட்கிறார்.
He wants your tongue.
உங்களுடைய நாவுகளை ஒப்புக்கொடுக்கும்படி
உங்களுடைய
கரங்களை அவர் கேட்கிறார்.
He wants your body.
உங்களுடைய சரீரத்தை ஒப்புக்கொடுக்கும்படி கேட்கிறார்.
See what it says in Romans chapter 12.
ரோமர் 12 அதிகாரம் என்ன சொல்கிறது பாருங்கள்.
And verse 1.
முதலாவது வசனம்.
This is a very important verse.
இது மிக மிக முக்கியமான வசனம்.
If you really want to be a disciple of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் இது அவசியம்.
If you want abundant life.
உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ண ஜீவனாக மாற வேண்டும் என்றால்.
And not just life.
ஜீவன் மாத்திரமல்ல பரிபூர்ண ஜீவனாக வேண்டும் என்றால்.
If you are happy with your Christian life being like that man sick in the hospital, then you don't have to listen to what I say.
ஆஸ்பத்திரியிலே நோயாளியாக படுத்து கிடந்த ஒரு மனுஷனை போலவே இருந்துவிட்டால் போதும் என்று நினைப்பீர்கள் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
But if you want that type of life that that young man has in the football field full of energy.
ஆனால் football groundலே football விளையாடுகிற ஒரு வாலிபனை போல வல்லமையுள்ளவனாக இருக்க வேண்டும்.
Abundant life.
பரிபூர்ண ஜீவன்.
Then please listen carefully.
நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள்.
Many of you have problems because you only have life, you don't have abundant life.
உங்களுக்கு அனைவருக்கு ஜீவன் இருக்கிறது ஆனால் பரிபூர்ண ஜீவன் இல்லாதபடியால பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது.
You think of that man lying in the hospital.
ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறவனை யோசித்து பார்.
Always he needs somebody to take care of him.
அவனுக்கு யாராவது ஒரு பராமரித்து கொண்டே இருக்க வேண்டாம்.
24 hours he needs a nurse.
24 மணி நேரம் ஒரு நர்ஸ் அங்கு இருக்க வேண்டாம்.
And there are some many believers like that.
அதே விதமாக அநேக விசுவாசிகள்
வாழ்கிறார்கள். They have problems. They always need somebody to pray for them, somebody to help them, somebody to advise them.
விசுவாசிகளுக்கு எப்பொழுதும் பிரச்சனை, யாராவது ஒரு ஜெபிக்க வேண்டும், யாராவது ஒரு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
But you see that young man on the football field, he doesn't need anybody to take care of him.
ஆனா ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடுற வாலிபனை பாருங்க, அவனுக்கு யாரும் அவசியம் இல்லை.
He can help so many others.
அவனுக்கு சரீரத்தில் சக்தி இருக்கிறது, ஆகவே அனைவருக்கு உதவி செய்கிறவனாக மாறுகிறான்.
That is another type of Christian.
அதுதான் ஒரு வேறொரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கிறது.
That is not a believer.
அது விசுவாசியின் வாழ்க்கை அல்ல.
That is a disciple.
அது சீஷனுடைய வாழ்க்கை.
So you see there are two levels at which you can live the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரண்டு விதமான உயரங்களை நாம் பார்க்கின்றோம், அவைகளை நீங்கள் வாழ முடியும்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
we read of the children of Israel being taken out of Egypt.
இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தேவன் வெளிக்கொண்டு வருகிறார்.
And they were all redeemed by the blood of the lamb.
அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தாலே அவர்கள் வெளியே மீட்கப்படுகிறார்.
All those Israelites had three experiences.
அந்த இஸ்ரவேலர்களுக்கு மூன்று அனுபவங்கள் ஏற்பட்டது.
All the Israelites, if you read that story in Exodus.
அந்த யாத்ராகமத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டது.
Many of you have read that story.
ஏற்கனவே நீங்கள் அநேகர் படித்திருக்கிறீர்கள்.
Number one,
முதலாவது,
they were redeemed by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தாலே அவர்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டார்கள்.
Put the blood outside the door and they did not die.
வாசலிலே அங்கே பூசப்பட்ட இரத்தத்தின் நிமித்தமாக அவர்கள் மரிக்கவில்லை.
That is the first experience we have as believers.
நமக்கும் கூட அந்த அனுபவம் முதலாவதாக ஏற்படுகிறது.
By the blood of Jesus Christ we are cleansed from all sin.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழுவப்பட்டிருக்கிறது.
Then all those Israelites had a second experience.
அந்த எல்லா இஸ்ரவேலரும் இரண்டாவது அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டார்கள்.
They went into the Red Sea and came out.
சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து வெளியே வந்தார்கள்.
That's the second experience we all have.
நமக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது இரண்டாவதாக.
We go into the waters of baptism and come out.
தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வருகிறார்.
Then they had a third experience.
மூன்றாவது அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்டது.
The Bible says in 1 Corinthians 10 that a cloud came from heaven and baptized them.
ஒன்று குருந்தீர் 10 அதிகாரத்திலே பரத்திலிருந்து மேகம் ஒன்று அவர்கள் மேலே அபிஷேகமாக நின்றது.
That is a picture of the baptism in the Holy Spirit coming from heaven.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பரத்திலிருந்து வருகிற ஒரு படம்.
We can have that also.
நமக்கும் அது ஏற்பட்டிருக்கிறது.
The early Christians in the Acts of the Apostles started their life with these three experiences.
ஆதி சபையிலே இருந்த விசுவாசிகள் இந்த மூன்று அனுபவத்தோடு வந்தார்கள்.
All the believers in the Acts of the Apostles started with these three experiences.
அப்போஸ்தல நடவடிக்கையிலே இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த மூன்று அனுபவத்தோடு தான் ஆரம்பித்தார்கள்.
That is pictured in the Old Testament.
அதே படம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம்.
But the Bible says,
வேதம் என்ன சொல்லுகிறது?
Even though all these 6 lakhs of people came out of Egypt.
எகிப்திலிருந்து இந்த 6 லட்சம் மக்களும் வெளியே கொண்டு வந்தப்பட்டாலும்,
6 lakhs men and many women and children, it must have been about 20 lakhs of people.
6 லட்சம் புருஷர்கள், மற்றவர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் இருப்பார்கள், ஒருவேளை 20 லட்சம்.
But out of all these 6 lakhs of men who came out,
இந்த 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தவர்கள்,
there were two groups.
அங்கே ரெண்டு குழுவினர் இருந்தார்கள்.
Just like I told you, two levels of the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கை ரெண்டு விதமான படிவங்களிலே வாழலாம் என்று சொன்னேனே.
Most of them.
அநேகர் எல்லோரும்.
Even though they had all these three experiences.
எல்லோருக்கும் இந்த மூன்று அனுபவங்கள் இருந்திருந்தாலும்,
they spent all their life in the wilderness.
அவர்கள் வனாந்தரத்தில் தான் அவர்கள் தங்களுடைய ஜீவனை கழித்தார்கள்.
And they died in the wilderness.
அந்த வனாந்தரத்திலேயே மரித்து போனார்கள்.
But among those 6 lakhs of people,
அந்த 6 லட்சம் புருஷர்கள் மத்தியில்
there were 2 people,
ரெண்டு பேர் மாத்திரம்.
Their names were Joshua and Caleb.
யோசுவாவும் காலேபும்.
They did not die in the wilderness.
அவர்கள் வனாந்தரத்திலே மரிக்கவில்லை.
They went into the land God had promised them.
தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்த அந்த நாட்டிலே புகுந்தார்.
That was the land of Canaan.
அதான் கானான் தேசம்.
Actually God wanted all 6 lakhs of people to go there.
6 லட்சம் புருஷர்களும் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
But they didn't believe.
ஆனால் அவர் விசுவாசிக்கவில்லை.
But they received many things.
அவர்கள் தேவனிடத்தில் அநேக அருள் பெற்றுக்கொண்டார்கள்.
Many blessings.
அநேக ஆசீர்வாதங்கள்.
They received manna from heaven.
பரத்திலிருந்து மன்னா கிடைத்தது.
They received water from the rock.
அங்கு கல்மலையிலிருந்து நீர் கிடைத்தது.
They received healing when they were bitten by snakes.
பாம்பினால் கடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் சுகம் உண்டானது.
When they asked for non-vegetarian food, God gave them birds and they got non-vegetarian food also.
அவர்கள் இறைச்சியை கேட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார்.
Oh, they got many blessings.
அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது.
The Bible says for 40 years they did not have to change their shirt.
40 வருஷங்கள் அவர்கள் தாங்கள் போட்டிருந்த சட்டை துணியை கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல்
40
வருஷங்கள் அவர் போட்டிருந்த செருப்பு கூட தேய்ந்து
போகவில்லை. They received so many answers to prayer.
அவருடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கிடைத்தது.
But they died in the wilderness.
ஆனால் வனாந்தரத்திலேயே இறந்து போனார்.
That's the condition of lots of believers.
இன்று அநேக விசுவாசிகளுடைய நிலைமை அப்படிதான்.
So many things from God.
தேவனுடைய அநேக காரியங்களை பெற்றுக் கொள்கிறார்கள்.
But they never come into that life of victory that is pictured by Canaan.
அந்த கானான் தேசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெற்றியை இன்னும் அனுபவிக்கவில்லை.
2 out of 600,000 got in.
இங்கே 600,000 ரெண்டு பேர் தான் வந்தார்.
Very few people are interested in this life.
இங்கே சிலர் மாத்திரமே இப்படிப்பட்ட வாழ்க்கையில்.
I want you to examine your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டாம்.
What do we read in Romans 12:1?
ரோமர் 12:1 என்ன வாசிக்கிறோம்?
In view of all the mercies of God, please I urge you brethren, give your bodies to God as a living sacrifice.
சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்.
What Paul is saying is you have received so much.
பவுல் இங்கு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை பெற்றுக் கொண்டீர்கள்.
So many mercies, 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 mercies you have received.
இரக்கங்கள், 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 அநேக இரக்கங்களை பெற்றுக் கொண்டாய்.
You prayed and you received so many blessings.
ஜெபித்தாய், பதில் கிடைத்தது, ஆசீர்வாதம் வந்தது.
You received forgiveness of sins.
பாவ மன்னிப்பு கிடைத்தது.
Baptism in the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்தது.
Many answers to prayer.
உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது.
Now what should you do?
நீ என்ன இப்பொழுது செய்ய வேண்டும்?
Receive some more.
இன்னும் தேவைதானா?
No.
இல்லை.
He says, why don't you learn to give something now?
நீ ஏன் கொடுக்க கற்றுக்கொள்ள கூடாது?
In the Old Testament they said give your tithe.
பழைய ஏற்பாட்டில் உன்னுடைய தசமபாகத்தை கொடு என்று சொன்னார்.
Here he says something more difficult.
இங்கே இன்னும் கஷ்டமான ஒன்றை இங்கே சொல்லுகிறார்.
Give your body.
உன்னுடைய சரீரத்தை கொடு.
Do you want the abundant life?
உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் வேண்டுமா?
This is what it means to be a disciple.
இதுதான் சீஷனாக வாழ்வது என்றால்.
You give your body to God.
உன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம்.
Now if I were to tell you to pay your tithe, if I were to say to you to pay your tithe,
உன்னுடைய தசம பாகத்தை நீ கொடு என்று நான் சொல்வேன் என்றால்,
supposing you are earning 3000 rupees a month,
உனக்கு 3000 ரூபாய் சம்பளம் என்று வைத்துக் கொள்வோம்,
and you give 300 rupees a month to God,
ஒவ்வொரு மாதம் 300 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறாய்.
That's not difficult.
அது ஒரு கஷ்டமான காரியமே அல்ல.
Maybe a little difficult but not very difficult.
ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம் என்று சொல்ல முடியும். ஆனால்
supposing I tell you give your tongue to God,
உன்னுடைய நாவை ஆண்டவருக்கு கொடு என்று சொல்வேன்.
Just for one month.
ஒரு மாசத்துக்கு கொடு என்றால்,
that means never lose your temper, get angry with your tongue for one month.
கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசாதபடி உன்னுடைய நாவை ஒரு மாதத்துக்கு ஒப்பு கொடு என்று சொல்வேன் என்றால்,
give your eyes to God.
உன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு.
Don't look at anything impure for one month.
அசுத்தமானவைகளை நான் பார்க்க மாட்டேன் என்று கண்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு.
Just for one month.
ஒரு மாசம் மாத்திரம்.
Don't use your hands for anything sinful for one month.
பாவம் செய்வதற்கு உன்னுடைய கரங்களை விலக்கி ஒரு மாதம் காத்துக்கொள், ஒப்புக்கொடு என்பேன் என்றால்,
I know what you will say.
நீ என்ன சொல்வீர்கள் எனக்கு தெரியும்.
It's easier to give 300 rupees. Here is your 300 rupees.
ஐயா, 300 ரூபாய் வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த இவைகள் எல்லாம் என்னிடத்தில் பேசாதுன்னு சொல்வது சுலபம்.
It's easier to say your tithe.
காணிக்கை கொடுப்பது மிக சுலபம் அன்பானவர்களே.
Why?
ஏன்?
Because we want to control our body.
நம்முடைய சரீரத்தை நாமே ஆள வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம்.
And you don't realize that when you don't give your body to God, the devil will take it over.
நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் பிசாசு அதை எடுத்துக் கொள்வான்.
Supposing you got 10 lakhs of rupees in currency notes in your small little house.
உங்களுடைய வீட்டிலே ஒருவேளை 10 லட்சம் ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது வைத்துக் கொள்வான்.
And you don't have a proper bolt on the door.
நீங்கள் உங்களுடைய வீட்டை சரியாக பூட்டவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
And the window panes are broken.
அந்த ஜன்னல்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது.
And somebody tells you, listen, why don't you put this money in the bank?
இந்த பணத்தை எல்லாம் ஐயா நீங்க பேங்க்ல போடக்கூடாது என்று யாராவது சொல்வாங்க என்றா?
You say, no, I'll keep it myself.
ஓ, நான் பேங்க்ல போட மாட்டேன், எனக்குள்ளே என்கிட்டயே வைத்துக் கொள்வேன் என்பீர்கள் என்றார்.
Are you a wise man or a foolish man?
ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளவு மூடத்தனமாக இருக்கிறாரே.
What is going to happen after a few days?
சில நாட்களிலே என்ன அந்த வீட்டில் நடைபெறும்?
Some thief will come,
ஒரு திருடன் வருவான்,
money will go.
எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவான்.
The sensible person will go and put it in the bank.
ஞானமுள்ள ஒரு மனுஷன் அதை பேங்க்ல போட்டு விடுவான்.
Then it is safe, he can sleep peacefully at night.
அங்கே பாதுகாப்பா இருக்கும், ராத்திரியில அவனுக்கு நல்ல தூக்கம் வரும்.
That is what this verse says.
அதுதான் இந்த வசனமும் சொல்லுகிறது.
Do you believe this body is worth more than 10 lakhs?
10 லட்சத்தை விட உன்னுடைய சரீரம் அதிக மதிப்பு உள்ளது என்று நீ நம்புகிறாயா?
There are people who spend 20 lakhs in the hospitals to repair this body.
எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிக்கு சென்று 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த சரீரத்தை ரிப்பேர் செய்ய முயற்சிக்கிறார்கள்.
They believe this body is worth more than that.
ஏனென்றால் இந்த சரீரம் 20 லட்சத்துக்கு மேலாக மதிப்புள்ளது என்று நினைக்கிறார்கள்.
What do people do with their body?
ஆனால் மக்கள் தங்களுடைய சரீரத்தை கொண்டு என்ன செய்கிறார்கள்?
If you give it to God, it's like putting it in the bank.
கர்த்தருடைய கரத்திலே கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்படி பணத்தை பேங்க்ல சேர்த்து வைக்கிறீர்கள் அதற்கு சமம்.
If you keep it yourself, the devil will take it over.
நீங்களே வைத்துக் கொள்வீர்கள் என்றால் பிசாசு அதை எடுத்துக் கொள்வான்.
Many of you are praying for healing for your body.
அநேகர் உங்களுடைய சரீரத்திலே பலவீனங்களுக்காக நோய்களுக்காக நீங்க முடியா ஜெபிக்கிறீர்கள்.
How can God heal your body if you don't give your body to him first?
உங்களுடைய சரீரங்களை அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர் எப்படி உங்களை சுகமாக்க முடியும்?
What is it saying here? Give your body to the Lord.
இங்கே 12வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறது? உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள்.
Now here is a wonderful verse about healing.
இங்கே சுகமளித்தலை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
In 1 Corinthians chapter 6.
1 கொரிந்தியர் 6வது அதிகாரம்.
Verse 13.
13வது வசனம்.
The last part. 1:3. Chapter 6.
6வது அதிகாரம் 13வது வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
The body is not for immorality but for the Lord, and the Lord is for the body.
Sariramo vesithanathirkku alla kattarkke uriyadu kattarum sarirathukku uriyava.
If I give my body to the Lord, the Lord will take care of my body. That's what this verse says.
Indha vasanam enna solugirathu? Enoda sarirathai kattarkku oppu koduppen endral avar andha poruppai eduthukolvar.
If I don't give it to the Lord, then I have to take care of it myself.
Enoda sarirathai avarude karangal oppu kodukkal endral nane paathukolla vendum.
So that's what I mean by saying it is more blessed to give than to always receive.
வாங்குறதை பார்த்து கொடுப்பதே பாக்கியம் என்று சொன்னேன், இதை தான் சொல்கிறேன்.
And that's why the devil prevents you from giving your body to God, because he knows that you will be blessed much more.
ஏனென்றால் உன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சாத்தான் அறிந்திருக்கான். ஆகவே தான் அதை தடை பண்ணுகிறார்.
What is the difference between true Christianity and all the religions in the world?
மெய்யான கிறிஸ்தவத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மதங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன?
All the religions in the world teach you how to receive things from God.
உலகத்தில் இருக்கிற மதங்கள் எல்லாம் தேவனிடம் எப்படி நீ காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று போதிக்கிறது.
Why do people go on pilgrimages to some temples?
ஏன் வெளியூர் வெளியூர்களுக்கு சென்று கோயில்களிலே பிரயாணம் செய்து அங்கே சென்று வழிபாடு நடத்துகிறார்கள்?
Why do people go and put lakhs of rupees in the hundis of some heathen temples?
அங்கே இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை உண்டியில ஏன் போடுகிறார்கள்?
Why?
ஏன்?
There's always a reason.
அங்கே ஒரு காரணம் இருக்கு.
They are wanting to get something from God.
தேவனிடத்திலிருந்து தங்களுக்கு என்று எதையாவது இன்னும் பெற்றுக் கொள்ளலாம் என்று கொடுக்கிறார்கள்.
They are doing business with God.
அவர்கள் தேவனிடத்தில் வியாபாரம் செய்கிறார்கள்.
I give you this, you please give me something.
நான் இதை கொடுக்கிறேன், நீ எனக்கு இதை விட அதை கொடு.
There are people who preach in Christianity also like that.
இதே விதமாக கிறிஸ்துவ மதத்திலும் கூட சில பிரசங்கிமாக பிரசங்கிக்கலாம்.
You know, like you see all the banks and the finance companies advertising in the paper.
இங்கே பேப்பர்ல வருகிற பேங்க் மற்ற பணம் கொடுக்கிற ஆபீஸ்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம்.
One bank says, I'll give you 10%.
ஒரு பேங்க் சொல்கிறது, உனக்கு 10% தருவேன்.
Another fellow says, 12%.
இன்னொரு பேங்க் 12%.
Finance company says, I'll give you 15%.
Finance company சொல்கிறது, 15% தருகிறேன்.
And a good businessman is looking around saying, where can I get the maximum profit?
ஒரு நல்ல வியாபாரி என்ன நினைக்கின்றா, எங்க போட்டால் எனக்கு அதிக வட்டி கிடைக்கும்?
And then one preacher comes and says, you give to God, he'll give you 100 times.
ஒரு பிரசங்கி வந்து சொல்கிறார், நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் உனக்கு 100 மடங்கு தருவார்.
This is the best bank of all.
இவ்வளவுல இருக்கிற எல்லா பேங்க விட இந்த பேங்க் தான் ரொம்ப மேலானது என்று சொல்லுவார்.
So the man gives money to God.
ஆகவே மனுஷன் கர்த்தருக்கு இந்த பணத்தை தருகிறார். எதற்காக?
Not because he loves the Lord.
தேவனை நேசிக்கிறபடினாலே கொடுக்கவில்லை.
God is a finance company with whom you give in order to get.
கர்த்தரை ஒரு வட்டி கொடுக்கிற பேங்கை போல அவன் உபயோகப்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம் நம்புகிறான்.
And 2-3 people will get up and give a testimony that I gave money to God and God gave me so much.
ரெண்டு மூணு பேர் எழுந்து சாட்சி சொல்கிறார்கள், நான் இவ்வளவு பணம் கர்த்தருக்கு கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு இவ்வளவு அதிகமாக கொடுத்தார்னு சொல்லலாம்.
These people are not disciples.
அவர்கள் சீஷர்கள் அல்ல.
They are businessmen.
அவர்கள் வியாபாரிகள்.
They are doing business with God.
அவர்கள் தேவனிடத்தில் வியாபாரம் செய்கிறார்கள்.
That's not what I am teaching you.
அதை நான் உங்களுக்கு போதிக்கவில்லை இப்பொழுது.
A disciple is one who follows Jesus.
பின்பற்றுகிறவனாக.
Jesus didn't come to earth to do business with his father.
இங்கே இயேசு பரத்திலிருந்து பூமிக்கு வந்து தன்னுடைய சரீரத்தின் மூலமாக வியாபாரம் செய்ய வரவில்லை.
That is where true Christianity is different from all the religions of the world.
ஆகவே தான் உலகத்தில் இருக்க எல்லா மதத்தை விட கிறிஸ்துவ மதம் மெய்யானது, வித்தியாசமானது.
Jesus said it is more blessed to give.
இயேசு சொன்னார், வாங்குவதை விட கொடுப்பதே பாக்கியம்.
Don't think only in terms of what you can get from God.
தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று மாத்திரமே நினைத்துக் கொண்டிருக்காது.
You see, as I said, all the religions of the world think of what I can get.
உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் தேவனிடத்தில் என்ன பெற்றுக் கொள்ளலாம் என்று போதிக்கிறது.
And that's why many Christian preachers also preach what God can give you.
அதே விதமாக அநேக கிறிஸ்தவ பிரசங்கியாரும் நீ தேவனிடத்தில் என்ன பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம்.
Supposing you have a preacher.
உதாரணமாக ஒரு பிரசங்கி வருகிறார் உங்கள்
மத்தியில்.
சொல்லுகிறார், உங்களை
பார்த்து Jesus can heal you.
இயேசு உங்களை சுகமாக்குகிறார்.
He can forgive your sins.
உங்களுடைய பாவங்களை மன்னித்து
solve your problems.
உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பார்.
He can bless you financially.
உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார்.
He can do all these things for you.
எல்லாத்தையும் இவர் உங்களுக்கு செய்து காட்டுவார் என்று சொல்லிவிடலாம்.
Everybody will want to come to Jesus.
யாராலும் சரி அவரிடத்தில் இயேசு ஒன்றை வருவதற்கு விருப்பம் காட்டுவார்கள்.
I want you to go to the gospels and see what Jesus preached.
சுவிசேஷங்களுக்கு சென்று பாருங்கள், இயேசு என்ன பிரசங்கம் செய்தார்.
Do you find him telling things like that?
இவ்விதமாக நான் உனக்கு செய்வேன் என்று ஏதாவது சொன்னாரா?
No.
இல்லை.
He said if you will come after me,
என பின்னால் வருவாய் என்றால்,
you have to deny yourself,
உன்னையே நீ வெறுக்க வேண்டும்,
you have to die to yourself every day,
உன்னுடைய சுயத்துக்கு நீ மரிக்க வேண்டும்,
you have to follow me,
என்னை நீ பின்பற்ற வேண்டும்.
And many people went away when they heard that.
அதை கேட்டபொழுது அநேகர் அவரை பின்பற்றாமல் ஓடிவிட்டார்.
Because he was not saying come I'll give you this, I'll give you this, I'll give you 25 things I'll give you.
என பின்னால் வா, நான் உனக்கு இதை தருகிறேன், அதை தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை.
The same thing today.
அதுதான் இன்று உண்மையாக இருக்கிறது.
Many people are drawn to Jesus thinking of what they can get from him.
இயேசு இடத்திலே வந்தால் எதையாவது எனக்கு பெற்றுக் கொண்டே இருக்கலாம் என்று வந்து விடுகிறார்கள்.
And they get a certain amount of blessing.
அவர்கள் வந்தார்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார்கள்.
But they never experience abundant life.
ஆனால் பரிபூர்ண ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை.
They can experience abundant life when they begin to say, now Lord, what can I give you?
ஆண்டவரே, நான் பெற்றுக் கொண்டது போதும், நான் இன்னும் உமக்கு என்ன கொடுக்க வேண்டும் கேட்கும் பொழுது பரிபூர்ண ஜீவன் கிடைக்கிறது.
Many of you are sitting here and you've heard the gospel for many many years.
இங்கே உட்கார்ந்திருக்க அநேக சுவிசேஷத்தை அநேக வருஷங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
Have you once in your life said to the Lord words like this?
எப்போவாவது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக இவ்விதமாக சொன்னது உண்டா?
Lord, I give my tongue to you. I don't want to use it anymore the way I want to use it.
ஆண்டவரே, என்னுடைய நாவை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், அதை நான் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் இனிமேல் பயன்படுத்த மாட்டேன்.
I want this tongue to be your tongue.
இந்த நாவுகள் உம்முடைய நாவுகளாக மாறட்டும்.
Lord, I give my eyes to you.
ஆண்டவரே, என்னுடைய கண்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
I never again want to look at anything impure for the rest of my life.
இனிமேல் பரிசுத்தம் இல்லாத எதையும் என் வாழ்நாள் முழுவதும் பார்க்காதபடி என் கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன்.
These eyes are your eyes.
இந்த கண்கள் எல்லாம் உம்முடைய கண்கள்.
I don't want to look at anything that Jesus would not look at.
இயேசுவே, நீர் பார்க்க விரும்பாத எதையும் நான் என் கண்கள்
மூலம் பார்க்க மாட்டேன். There are many impure things in the
world. உலகத்தில் எத்தனையோ அசுத்தமானவைகள் இருக்கிறது.
And if Jesus would not look at them, I don't want to look at them.
இயேசு அவைகளை பார்க்க விரும்பவில்லை என்றால் நானும் பார்க்க மாட்டேன்.
There are a lot of filthy things that come over the television.
டிவியில் அசிங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
I say if Jesus will not look at them, I don't want to look at it.
Yes, avile paarka maatar endral naanum paarka maaten.
Even if it is on the railway platform.
Railway platform la kuda irukum endra.
I don't want to watch that television.
Andha TV naan paarka maaten.
If it is impure.
Adu asuthamaanadhu.
Because my eyes are no longer.
பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், ஒன்றே ஒன்றை செய்யுங்கள்.
What is he asking for?
எதை அவர் கேட்கிறார்?
He is not asking you to give up your job.
உங்களுடைய வேலையை விட்டுவிட்டு வா என்று அவர் சொல்லவில்லை.
He is not asking you to sell your house.
உங்களுடைய வீட்டை விட்டுவிட்டு வா என்று சொல்லவில்லை.
He is not asking you for your money.
உங்களுடைய பணத்தை அவர் கேட்கவில்லை.
He says, I died to purchase your body.
இயேசு சொல்கிறார், உன்னுடைய சரீரத்தை வாங்குவதற்காக நான் என்னுடைய சரீரத்தை கொடுப்பேன்.
How many of you will give me your body, says the Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து எத்தனை பேர் உங்களுடைய சரீரத்தை எனக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார்.
And I believe the Holy Spirit is looking for those who will give him their bodies.
பரிசுத்த ஆவியானவர் யார் யார் தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன்.
And if you decide to give your body to the Lord,
உங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க நீங்கள் விரும்பினால்,
you know, in the Old Testament they had to sometimes offer a bullock on the altar.
பல ஏற்பாட்டிலே பலிபீடத்திலே ஒரு காளையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
But they could not take that bullock and put it on the altar and say, Lord, here is the sacrifice.
அங்கே காளையை கொண்டு போய் வைத்து இதை என்னுடைய பலியாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல முடியவில்லை.
They couldn't do that.
யாரும் சொல்ல மாட்டார்.
They had to cut that bullock into pieces and put it piece by piece by piece on the altar.
அந்த பலியாக போகிற அந்த காளையை வெட்டி சிறு சிறு துண்டங்களாக உருவாக்கி பின்புதான் பலிபீடத்தில் வைப்பார்.
You read that in Leviticus chapter 1.
லேவியராகம் 1 அதிகாரத்திலே வாசிங்க.
That when the Lord asked for a bullock, you could not say, okay, here's the bullock.
ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காளை பலியாக கொடு என்றால் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல முடியாது.
You have to cut it piece by piece and here's the leg and here's the head and here's this part and here's this part and lay it on the altar.
அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஆண்டவரே இது உமக்கு சொந்தம் என்று.
In the New Testament,
பய புதிய ஏற்பாட்டிலே
also the Lord asked for a sacrifice.
இன்றும் கூட தேவன் நம்மிடத்தில் ஒரு பலியை கேட்கிறார்.
You read that in Romans 12:1.
12வது அதிகாரம் 1வது வசனம்.
There is a sacrifice the Lord is asking.
அங்கே நம்மிடத்திலே பலியை தேவன் எதிர்பார்க்கிறார்.
Not a sacrifice to get forgiveness of sin.
பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கான ஒரு பலியை கேட்கவில்லை.
For that there is only one sacrifice.
அதற்கென்று கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு பலி.
Jesus died as a sacrifice for our sin.
இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானார்.
That there is no other way.
அதை தவிர வேறு வழியே கிடையாது.
But now
that
we have received the forgiveness of sin,
பாவத்தின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்.
And if you really are thankful to the Lord for what he has done,
ஆண்டவர் உங்களுக்கு செய்ததற்காக நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள் என்றால்,
if you are really thankful to the Lord for what he has done,
ஆண்டவர் உங்களுக்கு செய்ததற்காக நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள் என்றால்,
then
பின்பு
the Lord says you must give your body as a sacrifice.
உங்களுடைய சரீரத்தை பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்கிறார்.
How do we give it?
அது விதமாக கொடுக்கிறோம்.
Just like that bullock was given in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே எப்படி அந்த காளை மாட்டை பலியாக கொடுத்தார்களோ,
and that is piece by piece,
அவர்களை வெட்டி சிறு சிறு துண்டங்களாக,
Lord, here are my eyes,
ஆண்டவரே இதோ உமக்கு முன்பாக நின்று என் கண்களை தருகிறேன்.
I don't want to use it anymore for myself.
என்னுடைய சொந்த காரியங்களுக்காக என் கண்களை பயன்படுத்துங்கள்.
Here is my tongue.
என்னுடைய நாவை எடுத்துக்கொள்ளும்.
So many years I've used it as I wanted.
அநேக வருஷங்களாக அதை நான் விரும்புகிற விதமாக பயன்படுத்தி இருக்கிறேன்.
Whenever I felt like saying something to my husband, I said it.
என்னுடைய கணவனிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் விரும்பினால் தைரியமாக அந்த நாவை கொண்டு சொல்லிவிட்டு.
Whenever I felt like saying something to my wife, I said it.
என்னுடைய மனைவியிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் தைரியமாக நாவின் மூலமாக.
Because it was my tongue.
அது என்னுடைய நாவு, ஆகவே அதை செய்து விட்டேன்.
But today,
ஆனால் இன்று,
I cut it and I lay it on the altar.
அதை வெட்டி ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒப்புக்கொடு.
Now when I feel like saying something to my wife, I have to ask the Lord, shall I say it or not say?
என்னுடைய மனைவியிடத்தில் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சொல்லட்டுமா வேண்டாமா என்று கேட்டேன்.
Because it's not mine.
ஏனென்றால் இந்த நாவு இப்பொழுது என்னுடையதல்ல.
Supposing you want to go somewhere to the shop and your neighbor's cycle is in his house.
நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீர்கள் வைத்துக் கொள்ளும், உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற சைக்கிள் அங்கே இருக்கிறது.
Will you go and take it without asking him?
அவர்களை கேட்காமல் சைக்கிள் எடுத்து போயிடுவீர்களா?
No.
அவ்விதமாக செய்ய மாட்டோம்.
You will not tell him, can I take your cycle and go?
அவரை பார்த்து, ஐயா உங்க சைக்கிள் கொஞ்சம் தாருங்க, கேட்க மாட்டோமா?
That's what we got to do with our tongue.
அதே விதமாகத்தான் நம்முடைய நாவுக்கும் செய்ய வேண்டும்.
Lord, till now this cycle was mine.
ஆண்டவரே இந்த சைக்கிள் என்னுடையதல்ல.
Till now it was mine, now it is yours.
ஆண்டவரே இது இதுவரைக்கும் என்னுடையது, இனிமேல் உம்முடையது.
This tongue was mine till now, I didn't have to ask anybody.
ஆண்டவரே இந்த நாவு இதுவரைக்கும் என்னுடையது அப்படினா நான் யாரையும் கேட்க
வேண்டிய. Now it is yours.
ஆனால் அது இப்போ உம்முடையது.
I don't want to say something without asking your permission.
நீ அனுமதிக்காமல் நான் ஒன்றையும் சொல்ல விரும்ப மாட்டேன்.
That is the true life of a disciple of Jesus Christ.
அதுதான் ஒரு மெய்யான சீஷனுடைய வாழ்க்கை.
Do you think such a life is a strain? A strain and a struggle?
அவிதமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு கடினம் என்று நினைக்கிறாயா?
No.
இல்லை.
Jesus lived like this.
இயேசு இவ்விதமாக கொடுத்தார்.
He said, I don't do anything without my father's permission.
என் பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை.
And his life was so happy.
என்னுடைய ஜீவன் சந்தோஷமாக இருக்கு.
Take our little children at home.
இங்க நம்முடைய சிறு பிள்ளைகளை போய் எடுத்து பாருங்கள்.
Suppose you have a child,
who will
always ask his mother's permission before doing anything.
சிறு குழந்தைகள் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய தாயிடத்தில் கேட்டுதான் செய்கிறார்.
And another child in another house who does whatever he likes without asking anybody.
வீட்டிலே இன்னொரு குழந்தை எதையும் கேட்டதிலே தானாகவே செய்து விடுகிறார்.
Whose life will be happier?
யாருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்?
definitely the child who asks his mother's permission.
உண்மையிலுமே தன்னுடைய தாயினுடைய அனுமதி கேட்டு செய்கிறவருடைய வாழ்க்கை தான்.
The other child is going to do so many stupid things, he may kill himself.
அடுத்த குழந்தை தன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் செய்கிறான், தன்னையே கூட அவன் மறித்து தன்னையே கூட கொலை செய்து
விடுவான்.
நினைப்பதெல்லாம் செய்கிறபடினால தன்னை அழித்துக் கொள்ளக்கூடும் அவன்.
That's how many Christians live.
இந்த விதமாகத்தான் அநேக கிறிஸ்தவர் வாழ்கிறார்.
That's why they have so many problems in their life.
இன்று அவருடைய வாழ்க்கையில் ஏன் அதிகமான பிரச்சனை?
They have not given their bodies to the Lord.
அவர்கள் தங்களுடைய சரீரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கவில்லை.
Now think of people who get up here to preach the word of God.
இங்கே நின்று உங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிறவர்களை சிலர் யோசித்து பாருங்கள்.
The Lord spoke to me because I am a preacher of God's word.
நான் கர்த்தருடைய வசனத்தை நான் போதிக்கிறவன், கர்த்தர் என்னிடத்தில் பேசினார்.
And what the Lord told me was this.
தேவனிடத்தில் சொன்னது என்ன?
If you want me to use your tongue when you stand up here, you must let me have your tongue throughout the day.
நீ மக்களுக்கு முன்பாக நின்று என்னுடைய வசனத்தை நீ சொல்வாய் என்றால் உன்னுடைய நாவை இந்த நாள் முழுவதும் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார்.
I cannot say, Lord, please use my tongue for one hour when I stand here.
ஆண்டவரே, நான் இங்கு நிற்கும் பொழுது மாத்திரம் என்னுடைய நாவை பயன்படுத்தும் என்று சொல்வேன் என்றார்.
And the rest of the day, the rest of the week,
மற்ற நாட்கள்
use it exactly as I like.
நீ விரும்புகிறபடி பயன்படுத்தி இருக்கலாம்.
Speak as I like to my wife.
என்னுடைய மனைவியை விதமாக திட்ட வேண்டும் பேசிருக்கலாம்.
ஸ்பீக் அஸ் ஐ லைக் டு தி ஷாப்கீப்பர்ஸ்,
கடைக்காரர்களை நான் திட்டி இருக்கலாம்.
ஸ்பீக் அஸ் ஐ லைக் டு தி ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ்,
ஆட்டோ ஓட்டுகிறவரை பார்த்து திட்டி இருக்கலாம்.
ஸ்பீக் அஸ் ஐ லைக் டு எவ்ரிபடி இன் தி வேர்ல்ட்,
உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நான் நினைக்கிறபடி எல்லாம் பேசிருக்கலாம்.
ஸ்டாண்ட் அப் ஹியர்,
ஆனா இங்கே நின்று கொண்டு,
நவ லார்ட் ப்ளீஸ் யூஸ் மை டங் ஃபார் 1 ஹவர்.
ஆண்டவரே, ஒரு மணி நேரத்துக்கு என் நாவை பயன்படுத்தும்.
இம்பாசிபிள்,
அது நடைபெறாத ஒரு காரியம்.
அண்ட் தட் இஸ் வை யூ ஃபைண்ட் டுடே இன் தி வேர்ல்ட் there are very very few preachers who have the word of the Lord on their tongue.
ஆகவே தான் இன்று வேத வசனங்களை தங்களுடைய உதடுகளிலே வைத்திருக்கிற பிரசங்கிமார்களை பார்ப்பது மிக மிக அரிதாக இருக்கிறது.
Because their tongue is their own most of the time.
ஏனென்றால் அவருடைய நாவு அநேக நேரங்களிலே அவர்களுடையதாகவே இருக்கும்.
I want to tell you something.
இன்று உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன்.
If you give your body to the Lord,
உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள்.
Lord, you can have my tongue every day.
ஆண்டவரே, என்னுடைய நாவை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன்.
You know what will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
God will begin to use your tongue.
தேவன் உங்களுடைய நாவை பயன்படுத்துவார்.
Even if you are not a preacher,
நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருக்கலாம்.
To the people who come to your home,
உங்களுடைய வீட்டுக்கு வரவேல அநேக வருவர்களாக இருக்கலாம்.
God will speak through your tongue to challenge them, bless them, encourage them.
உங்களுடைய நாவின் மூலமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும், உற்சாகப்படுத்த முடியும், சவாலிட முடியும்.
It's a wonderful thing when we give our body to the Lord.
நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஒரு அற்புதமான காரியம்.
When you don't think only of receiving, 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 receiving.
ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், வேண்டும், வேண்டும் என்று கேட்பதை விட,
will you decide today?
இன்று ஒரு தீர்மானம்.
I want to come to a higher life.
ஆண்டவரே, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் உயர்வை காண விரும்புகிறேன்.
You said it is more blessed to give than to receive.
வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லியிருக்கிறது.
I have received many things in my life.
என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன்.
Now I want to learn to give.
ஆண்டவரே, இப்பொழுது நான் கொடுக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
And I want to say one more thing.
இன்னும் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன்.
When we give,
நாம் கொடுக்கும் பொழுது,
again we can say there are two types of Christians.
இரண்டு விதமான கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம்.
There are some people whose attitude is, well, okay, I have to give. What is the minimum I have to give to the Lord?
சிலர் சொல்வார்கள், ஆண்டவருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொஞ்சம் கொடுத்து விடுகிறேன்.
That's one type of Christian.
அது ஒரு விதமான கிறிஸ்தவர்கள்.
There's another type of Christian.
இன்னொரு விதமான கிறிஸ்தவர்கள்.
He says, the Lord has done so much for me.
கர்த்தர் எனக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார்.
What is the maximum I can give for him?
எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்து விடுகிறேன்.
The two types of Christians.
இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள்.
One is saying, okay, I have to give to the Lord, but what is the minimum?
ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து விடுகிறேன்.
Just the little that I have to give.
எல்லத்தில் இருந்து என்னத்தை அவர் கேட்கிறார், கொஞ்சம்
as possible.
அவர் சொன்னதை கேட்கறத மாத்திரம் கொஞ்சம் கொடுத்து.
In the Old Testament it was like that.
பழைய ஏற்பாட்டில் அவிதமாக தான் இருந்தது.
The Lord said, you must give me 10% of your income.
பழைய ஏற்பாட்டில் உங்களுடைய தசம பாகத்தை கொடுக்க வேண்டும்
சொன்னார். They give just 10%.
ஆகவே சம்பளத்தில் 10% மாத்திரம் கொடுத்து.
The Lord said, one day in seven you must not do any work, but you must give one day in seven to me.
ஏழு நாட்களிலே ஒரு நாளை எனக்காக கொடுக்க வேண்டும். சரி, கொடுத்து விடலாம்.
So they would give just that one day.
அதே அந்த ஒரு நாளை மாத்திரம் கொடுப்பார்.
But Jesus came with another message.
ஆனால் இயேசு வந்த பொழுது வித்தியாசமான போதகம் கொடுத்தார்.
He said, Learn to give 7 days to God.
ஏழு நாட்களையும் கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்.
Not just one day in seven.
ஒரு ஏழு நாட்கள் ஒரு நாள் மாத்திரமல்ல.
7 days to God.
எல்லா நாட்களும் அவருக்கு.
I'm not saying you should become a full-time worker.
நான் நீங்க முழுநேர ஊழியர் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை.
God calls only 1% of people to be full-time workers.
இந்த நாட்களிலே ஆண்டவர் 1% மக்களை தான் ஆண்டவர்.
All the rest of the people God says, I want you to live for me 7 days in a week in your secular job.
நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லுதல்ல, எங்க வேலை செய்கிறாயோ அங்கு எனக்காக நீ 100% வாழ வேண்டாம்.
What is your attitude when you come to give to God?
இவ்விதமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் வரும்பொழுது நீ என்ன நினைக்கிறாய்?
What is the minimum?
கொஞ்சம் கொடுத்தால் போதும் நினைக்கிறாயா?
Jesus said once in Luke chapter 6.
லூக்கா 6 ஆம் அதிகாரத்திலே இயேசு இவ்விதமாக சொன்னார்.
Luke's gospel chapter 6 we read.
6 ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம்.
In verse 38,
38th vasanam,
give
kodungal
and it will be given to you.
Appozhudhu ungalukku kodukkapadum.
In the last part of that verse, in the same measure you deal out, it will come back to you in return.
Neengal endha alavina alakkireengalo andha alavinal ungalukku alakkapadum.
Why is it some people's life is blessed so little?
Yen siloda vaalkaiyile aashirvaadangal konjam dhaan irukkirathu.
Because they give so little to God.
Yenendral avargal konjam dhaan devanukku kodukkirar.
They're always thinking in terms of receiving.
ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதே அவர்கள் ஆசீர்வாதம் நினைத்து விடுகிறார்கள்.
And that's why they get so little also.
ஆகவே தான் கொஞ்சத்தை பெற்றும் கொள்கிறார்கள்.
Jesus said, the same measure you give, the same measure you'll get back.
எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவுதான் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார்.
You know, I believe that it is God's will that all of our lives should overflow with blessing to other people.
நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை தேவசித்தம் நான் நம்புகிறேன்.
I have never believed that it's only one pastor or 20-30 pastors whose life should be a blessing.
ஒரு பாஸ்டர் அல்லது 20-30 பாஸ்டருடைய வாழ்க்கை மாத்திரம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் நான் நம்பவில்லை.
If there are 500 people in a church, all 500 should be a blessing to others.
500 பேர் இருப்பார்கள் என்றால் அந்த 500 பேரும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும்.
If there are 1,000 people in a church, all 1,000 should be a blessing.
1,000 பேர் இருப்பார்கள் என்றால் 1,000 பேரும் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும்.
That is God's will.
அதான் தேவனுடைய சித்தம்.
Jesus said, anyone who believes in me out of his innermost being will flow rivers of living water.
என்ன விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்படுகிற நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னார்.
Why is it not like that in the lives of many believers?
ஏன் அநேகருடைய விசுவாசிகளின் வாழ்க்கையில் அந்த காரியம் நடைபெறவில்லை?
Because they are giving so little to God.
ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு கொஞ்சம் கொடுக்கிறார்கள்.
The devil tells them if you give more your life will be unhappy.
பிசாசு சொல்கிறான் அதிகம் கொடுக்காதே நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்கிறான்.
Why is it so many young people are afraid to seek God's will for their lives?
ஏன் அநேக வாலிபர்கள் தன் தேவனுடைய சித்தத்தை தேடாமல் இருப்பதும் நோக்கமில்லை?
Hey Lord, I want to take the job you want me to take.
ஆண்டவரே இந்த வேலையை நான் எடுக்க வேண்டும் என்றால் நான் எடுத்துக் கொள்கிறேன்.
I want to marry the person you choose.
ஆண்டவரே நீர் எனக்கு தெரிந்து கொண்ட ஆளையே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I want to ask you, my brothers and sisters,
என்னுடைய சகோதர சகோதரிகளே,
how many of you seek the will of God in all your decisions?
நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் எத்தனை பேர் தேவ சித்தத்தை தேடுகிறீர்கள்?
Before you take a job,
ஒரு வேலையை நீங்கள் எடுக்கும் பொழுது,
before you move to another place,
நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்பாக,
you kneel down and pray and say, Lord, what is your will?
ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன?
I don't want to do anything which is not your will.
உம்முடைய சித்தம் இல்லாத நான் செய்ய விரும்பவில்லை.
When you're considering marriage,
ஆண்டவரே என்னுடைய திருமண காரியத்தை குறித்து நினைக்கும் பொழுது,
how many of you pray and say, Lord, what is your will? Do you want me to marry this person?
ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? இவரை நான் திருமணம் செய்வது உம்முடைய சித்தமா?
Or you like the worldly people who only look at the color of the face and how much money is there, what education is there, and just go and get married?
ஆனா உலகத்தில் இருக்கிறவளை போல எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு அழகு உண்டு, இவங்களை நாடி ஓடுகிறோமா?
So many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் அவ்விதமாக வாழ்கிறார்கள்.
How much dowry will I get?
எவ்வளவு தவறு எனக்கு கிடைக்கும்?
Have you ever prayed about it?
அவ்விதமாக செபித்ததுண்டா?
Next time,
அடுத்த முறை,
when you are considering marriage for your son,
உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள்.
All of you men who are considering marriage for your sons,
தகப்பன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக நீங்கள்
ஆண்டவரை
நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்.
Say, Lord Jesus, tell me how much dowry I should ask for.
ஆண்டவரே நான் எவ்வளவு டவுரி கேட்க வேண்டும் என்று ஜெபம் செய்வீர்களா?
And you please tell me what answer the Lord gives you.
ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Don't consult your unconverted relatives and your pastors. Go and ask God.
உங்களுடைய போதகரையோ மாமாவையோ உறவினர்களையோ நீங்க கேட்காதீர்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்.
Why are you afraid to ask God?
தேவனிடத்தில் கேட்பதற்கு ஏன் பயப்படுகிறார்?
Because God will say, don't ask for anyone.
தேவன் அதை செய்யாது என்று சொல்லுவார்.
You don't want that.
ஆகவே தான் கேட்பதில்லை.
So such matters you don't want to ask God.
அந்த காரியங்களே கர்த்தரை நாம் கலந்து ஆலோசிப்பதில்லை.
Money matters let us not ask God because he will tell us not to ask for any dowry.
பண காரியங்களே ஆவரத்தில் ஏன் கேட்க வேண்டும்? அவர் கேட்டா வேண்டாம் என்று சொல்லிடுவாரே.
What fools we are. What fools we are.
எப்படிப்பட்ட மூடர்கள் நாம் பாருங்கள்.
We think that God is out to make our life miserable.
நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு சஞ்சலமாக்குகிறார் நினைக்கிறீர்களா?
God wants to make your life happy.
தேவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுகிறார்.
He tells you not to ask for dowry. He wants to make your life happy.
தேவன் நீ தேவரி கேட்காதே, ஆனால் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக மாற்ற முடியும் என்று சொல்கிறார்.
I have preached that for 23 years in my church.
இந்த காரியத்தை என்னுடைய சபையில 23 வருஷங்களாக பிரசங்கித்து வருகிறேன்.
When I conduct a marriage,
ஒரு திருமணத்தை நான் நடத்தும் பொழுது,
I get a certificate from the bridegroom saying neither I nor my father have received any money from the bride's people.
மணமகனுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து நான் ஒரு வாக்கு உறுதியை பெற்றுக் கொள்வேன், இந்த மணப்பெண்ணுடைய வீட்டிலிருந்து எந்த விதமான பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை.
Because I want their marriage life to be happy.
ஏன் அவருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும்?
Money will never make anybody happy.
பணமானது ஒருவனுக்கு ஒரு கால சந்தோஷத்தை கொடுக்க முடியாது.
You don't believe me?
என்னை விசுவாசிக்கவில்லையா?
You go to God and ask God, Lord, how much dowry should I ask that person for?
தேவனிடத்தில் சென்று ஆண்டவரே எவ்வளவு டவுரி வாங்க வேண்டும் சொல்லும் என்று கேளுங்க.
First of all, tell me, do you believe God is alive? Is God living or dead?
தேவன் ஜீவிக்கிறாரா மரித்து விட்டாரா சொல்லுங்க.
What do you think?
நீங்க என்ன நினைக்கிறீங்க?
Is he living?
அவர் ஜீவிக்கிறாரா?
Okay, second question.
இரண்டாவது கேள்வி.
Does your God speak or is he like those dumb idols that don't speak?
உலகத்திலே இருக்கிற அந்த கற்களை போல பேசாமல் ஒரு ஊமையா உங்கள் தேவன் அல்லது பேசுகிறவரா?
He speaks.
உங்கள் பேசுகிறார்.
If you ask him a question, will he reply?
நீங்க அவருக்கு ஒரு கேள்வி கேட்டால் அவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா?
Okay, you ask him how much dowry you should ask for.
ஆகவே அவர்கிட்ட நான் எவ்வளவு டவுரி வாங்க வேண்டும் என்று கேளுங்கள்.
You tell me what reply he gives you.
அவர் என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொல்லுங்கள்.
This is not my idea. You ask God and ask God to tell you directly.
இது என்னுடைய எண்ணம் அல்ல, அவரிடத்தில் நேராக கேளுங்கள்.
My brothers and sisters, God is a living God.
அன்பான சகோதர சகோதரியே, நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர்.
இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தென் டு ரிசீவ்.
வாங்குவதை விட கொடுப்பதே பாக்கியம்.
Why are you afraid to seek God's will in everything?
எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை தேடுவதற்கு ஏன் பயப்படுகிறார்?
Why in certain things you will ask God, other things you are afraid to ask him because he'll tell you no.
சில காரியங்கள் மாத்திரம் அவருடைய சித்தத்தை தேடுகிறாய், மற்றவர்களை தேட மாட்டேன் என்றால் ஏன் அவர் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் என்றா?
And therefore you plan your own life.
வாழ்க்கையை நீயே திட்டமிட்டுக் கொள்கிறார்.
And your life becomes unhappy.
ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது.
God can do something better with your life than you can yourself.
நீ உன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு செய்வதை விட தேவன் அதை நேர்த்தியாக திட்டமிட்டு செய்ய முடியும்.
Do you know that God can do something better with your life than you can yourself?
உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு மேன்மையான திட்டம் செய்வதை விட தேவனால் அதிக மேன்மையாக செய்ய முடியும் விசுவாசிக்கிறாயா?
When I was 21 years old, I was baptized.
21 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன்.
And I discovered one thing that day.
அந்த நாளிலே ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
That God had got a plan for my life.
தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
I was young.
நான் வாலிபனாக இருந்தேன்.
I had a job.
வேலை இருந்தது.
Very good job.
நல்ல வேலை.
And I had my whole life in front of me.
என்னுடைய வாழ்க்கையில எதிர்காலம் எனக்கு முன்பாக இருந்தது.
That was like having some 50 crores of rupees with me, something like that.
50 கோடி ரூபாய் இருக்கும் என்றால் எப்படி இருக்கேனோ அவிதமாக இருந்தது.
And I say, what shall I do with this 50 crores of rupees?
இந்த 50 கோடி ரூபாய் வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்?
That's the picture of my whole life.
அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய படம்.
If I try to invest it myself, I will lose everything.
அந்த 50 கோடி ரூபாய் நான் எங்காவது முதலீடு செய்வேன் என்றால் அது அழிந்து போய்விடும்.
If I give it to some clever finance man, he can get much better return for me from this mine.
ஒரு புத்திசாலியான வியாபாரியிடத்தில் இந்த பணத்தை கொடுப்பேன்டா, அதை அவன் பயன்படுத்தி எனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும்.
That's just a parable.
அது ஒரு ஓமை.
My life was like that.
அவ்விதமாக வாழ்க்கை இருந்தது.
Either I can plan my own life and do what I like.
என்னுடைய வாழ்க்கையை
really waste it.
நானே திட்டமிட்டு அதை வீணாக்கி விட முடியும்.
Or now I'm 21 years old.
நான் 21 வருஷம் ஆகிவிட்டது.
I can give my whole life to God.
என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன்.
Lord, you invest it.
ஆண்டவரே நீர் இதில் முதலீடு.
You tell me whom I should marry.
நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும்?
What I should do.
நான் என்ன செய்ய வேண்டும்?
Where I should go.
எங்க போக வேண்டும்?
Everything in my life.
என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாம்.
Not to do something, I will not do it.
எதை செய்யக்கூடாது சொல்கிறேன், நான் செய்ய மாட்டேன்.
Once I wanted to go. When I was a young man, I wanted to go to a shop and buy an accordion because I wanted to learn how to play.
நான் வாலிபனாக இருந்த பொழுது ஒரு கடைக்கு சென்று அக்கார்டியன் சொல்லக்கூடிய இசைக்கருவியை வாங்க விரும்பினேன்.
I had the money.
என்னிடத்தில் பணம் இருந்தது.
But I did not know the will of God.
தேவனுடைய சித்தத்தை எனக்கு தெரியாமல் இருந்தது.
So I began to pray.
ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன்.
Lord, what is your will? Yes. What is your will?
ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன?
You want me to buy this or not?
இந்த அக்கார்டியனை வாங்க வேண்டுமா வாங்கக்கூடாதா?
And
பின்பு
I said, Lord, you have to show me. I don't want to do it if it's not your will.
ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லை என்றால் என்னத்திலே சொல்லும்?
I was very young and I didn't know how to find God's will.
நான் வாலிபனாக இருந்தேன், சித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள எப்படி என்று தெரியாமல்
இருந்தேன். So I asked God for a sign.
ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும்.
I said, if the price of the accordion is below this, I'll buy it. It's God's will.
ஆண்டவரே, அந்த அக்கார்டியனுடைய விலை இந்த விலைக்கு குறைவாக இருக்கும் என்றால் நான் வாங்கிவிடுவேன்.
If it is more than that,
அதை விட அதிகமாக இருக்கும்
என்றால், if I have the money, எனக்கு
பணம் இருந்தாலும் சரி நான் வாங்க மாட்டேன்.
I think that was the last accordion in that shop.
ஆகவே அந்த அக்கார்டியன் தான் அந்த கடைசியில் கடைசியாக இருந்தது.
So I went to the shop,
கடைக்கு போனேன்,
and the price was little more than what I had said.
நான் என்ன தீர்மானம் பண்ணினோ அதை விட கொஞ்சம் தான் அதிகமாக விலையிருந்தது.
I wanted it very much.
அந்த அக்கார்டியன் அதிகமாக விரும்பினேன்.
But I told God that if it is more than this price, I won't take it.
ஆண்டவரே, இந்த விலையை விட அதிகமாக இருக்கும் என்றால் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
So even though I wanted it very much,
அதை நான் அதிகமாக விரும்பினாலும்,
I had the money, but I didn't buy it.
பணமும் இருந்தது, ஆனால் நான் வாங்கவில்லை.
Now when I look back over my life,
இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது,
I am very thankful I did not buy it.
அதை வாங்காததற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன்.
I'll tell you why.
ஏன் என்று சொல்லுகிறேன்.
When I was 21 years old,
21 வயசு இருக்கும் பொழுது,
I was not very serious about studying the Bible.
வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருந்தது.
I used to read it, but I never used to study it.
நான் அதை வாசிப்பதுண்டு, ஆனால் அதை நன்றாக தியானம் செய்யவில்லை.
If I had got an accordion at that time,
அந்த அக்கார்டியனை நான் அப்பொழுது வாங்கியிருப்பேன் என்றால்,
I would not be preaching the word of God today.
இன்று உங்களுக்கு முன்பாக இந்த பிரசங்கம் செய்ய முடிக்க மாட்டேன்.
I would have been playing the accordion and wasting my time somewhere.
நான் எங்கேயாவது அக்கார்டியனை வாசித்து நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருப்பேன்.
But because I did not buy that accordion,
நான் அதை வாங்காதபடினாலே,
what to do with my spare time?
என்னுடைய நேரத்தை எப்படி செலவழிப்பது?
I spent my spare time studying the Bible.
தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானம் பண்ணுவதில் செலவழித்தேன்.
Today when I look back,
இன்று நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது,
Lord, I was a foolish young man.
ஆண்டவரே, நான் ஒரு மூட வாலிபனாக இருந்தேன்.
I would have taken a wrong decision.
நான் தவறான தீர்மானத்தை எடுத்திருக்கக்கூடும்.
I would have wasted my life.
என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடித்திருக்க முடியும்.
I would have wasted my life playing music.
ஆண்டவரே, இசை வாசித்து என் வாழ்க்கையை அழித்திருக்க முடியும்.
Instead of that,
அதற்கு பதிலாக,
you stopped me from buying that.
அதை வாங்காதபடி என்னை தடுத்து நிறுத்தி,
so that I could study the scriptures.
இந்த வேதத்தை வாசிக்கவும் எனக்கு உதவி செய்து.
I'm just giving you one example.
இதை நான் ஒரு உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
I was not asking for anything sinful.
பாவமான காரியத்தை நான் ஆண்டவரிடம் கேட்கவில்லை.
Simple things we know already, we should not do it.
எந்த மான பாவங்களை செய்யக்கூடாது என்று நமக்கு ஏற்கனவே அறிந்திருக்கிறோம்.
But to pray to God concerning buying something good.
ஒரு நல்ல காரியத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடம் ஜெபித்தேன்.
I'm so thankful that I sought the will of God, because I could have missed God's plan for my life by buying one simple thing like an accordion.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த நாளிலே ஒரு சாதாரண அக்கார்டியனை வாங்கியிருப்பேன் என்றால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இழந்து.
One small thing, I think it cost some 500-600 rupees only those days.
அந்த நாட்களிலே அதனுடைய விலை ஒரு 600 ரூபாய் தான் இருந்திருக்கும்.
It could have turned the direction of my life in another direction.
என் வாழ்க்கையை அது வேறு திசையில் மாற்றி இருக்கலாம்.
I would not have gone to play for the films, but I would have missed God's will for my life.
நான் கிருஷ்ணன் வாசித்திருப்பேன் என்று சொல்லவில்லை. அதை செய்திருப்பேன் என்றால் தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில் இழந்திருப்பேன்.
You want God's best for your life?
உங்களுக்கு தேவன் வைத்திருக்க சிறப்பான திட்டம் அமைய விரும்புகிறாயா?
So Lord, I want your will concerning everything.
ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாவற்றிற்கும் உம்முடைய சித்தத்தை நான் தேடி.
So many things are lawful for me.
ஆண்டவரே, அநேக காரியங்கள் எனக்கு நல்லதுதான்.
It may be lawful, but it may not be your will.
ஆண்டவரே, நல்லதாக இருக்கலாம், ஆனால் உம்முடைய சித்தம் இல்லாமலும் இருக்கலாம்.
Who is a disciple?
யார் சீஷன்?
A believer is one who only wants to go to heaven when he dies.
ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போக வேண்டும், அவ்வளவுதான்.
That's all. Lord, give me a seat in heaven.
ஆண்டவரே, பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் தாரும்.
I'll come to the meetings once a week and don't trouble me about other things.
வாரத்துக்கு ஒரு நாள் உம்முடைய சபைக்கு வந்து விடுகிறேன், போதும், அதுக்கு மேல என்னை தொந்தரவு செய்யாது. ஆனால் சீஷன்,
he says, Lord,
ஆண்டவரே,
I want my life on earth to be useful.
ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை உமக்காக பயன்படுத்தப்படும்.
I don't want to waste my life.
என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க விரும்பவில்லை.
I want to live my life. I've got only one life. I want to live it for you.
எனக்கு ஒரே ஒரு ஜீவன் தான் கொடுத்திருக்கிறது, உமக்காக வாழ வேண்டாம்.
How many of you want to live like that?
அவிதமாக எத்தனை பேர் நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள்?
That's the best life you can ever live on this earth.
பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை,
it's the happiest life.
அதான் சந்தோஷமான வாழ்க்கை.
I've been a Christian now for 39 years. And the Lord has really made me happy.
ஆண்டவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார்.
Because I've tried to find His will in everything.
ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய சித்தத்தை அறிந்து
கொள்ள முயற்சிக்கிறேன். What do you want me to do?
ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறேன்?
I want to do so many things.
நான் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறேன்.
What do you want me to do?
ஆனால் நீ என்ன செய்ய?
I want to invite all of you to live that type of life.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நான் அழைக்க போகிறேன்.
It is more blessed to give than to receive.
வாங்குவதை விட கொடுப்பதே பாக்கியம்.
Yeah, we'll think a little more about that tomorrow and day after.
இதை குறித்து நாளையும் அடுத்த நாளும் நாம் தியானம் செய்வோம்.
Let's bow before God.
எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக இருப்போம்.
Now while our heads are bowed before God,
நம்முடைய தலை கர்த்தருக்கு முன்பாக சாய்க்கப்பட்டிருக்கும் பொழுது,
I don't want you to think of this message as just a message.
இன்று நான் கொடுத்த செய்தியை ஒரு செய்தியாக நினைக்காதீர்கள்.
I want you to see if God is trying to say something personal to you.
கர்த்தர் உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் சொல்வதை கவனியுங்கள்.
Is there some one area in your life that God is speaking to you today?
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியை குறித்து தேவன் இன்று உங்களிடத்தில் பேசுகிறாரா?
Maybe one area.
அநேக பகுதிகள் உண்டு, ஆனால் ஒன்று.
Say, Lord, I want to respond to that.
ஆண்டவரே, அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவாயா?
Lord, you have spoken to me in this particular area.
ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட காரியத்தை என்னிடத்தில் பேசுகிறீர்கள்.
It may be your tongue, it may be your eyes.
ஒருவேளை உன்னுடைய கண்ணாக இருக்கலாம், உன்னுடைய நாவாக இருக்கலாம்.
It may be about dowry.
ஒருவேளை டவுரி வாங்குவதை குறித்து பேசுகிறீர்கள்.
It may be about something in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம்.
Say, Lord,
ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
I want to respond to you.
உமக்கு நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
I want to do your will.
உம்முடைய சித்தத்தை செய்யவே விரும்புகிறேன்.
I want to yield my life to you.
என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன்.
I don't want to be afraid of your will anymore.
உம்முடைய சித்தம் என்னவாக இருக்கும் என்று நான் பயப்பட மாட்டேன்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I think of so many people bowed before you at this time.
இன்று அநேகர் உமக்கு முன்பாக தங்களுடைய தலை தாழ்த்தி இருக்கிறதை பார்க்க,
Lord, you know the struggle going on in some people's hearts.
அவருடைய இருதயங்களே இருக்கிற போராட்டத்தை நீ பார்க்கிறீர்.
And the devil is trying to stop them from surrendering everything to you.
எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுப்பதிலே பிசாசானவர் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்.
In Jesus' name, we bind Satan's activity.
ஆண்டவரே, இந்த பலவீனங்களை வியாதிகளை கட்டுகிறேன்.
We pray you set them free.
அவர்களை விடுதலையாக்குவீராக.
To total surrender of their life to you.
வாழ்க்கை முழுவதும் உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை.
You will find many disciples among all these people.